மகான்களே, இன்றைக்கு ஏழாவது திருப்பாள் வாசுரம். சென்றென்று மகானை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ, பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கரகலப்ப கைவேந்து வாச நரும் குழலாட்சிய மத்தினால் மோசப்படுத்த தைரவம் கேட்டிலையோ, நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடம் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திறவேலோ என்பாவாய். இந்த இரண்டாவது தொழில் இவருடைய பின்னணி பாசுரத்தின் அமைப்பை வைத்து நம்ம பூர்வாச்சாரியர் சொல்றார். இவ இந்த குரூப்ல பழைய மெம்பர் தான், புதுசல் பழைய மெம்பர், ரொம்ப நாளா அங்கத்தினர் தான் இந்த குழுல இருந்தாலும் கூட புதியவர் மாதிரி கொஞ்சம் ஆக்ட் பண்ணுவோம், கொஞ்சம் அபிநயம் பண்ணுவோம், தெரிஞ்சாலும் மறுபடியும் கேட்டு செய்வோம். இப்போ புதியவர் அப்படின்னு நினைக்க முடியாத ஒரு ஏற்ப பிரமத்தை உண்டாக்கி இருக்கக்கூடிய கெட்டிக்காரு. ஆகையினால இந்த பெண்மணியை விட்டுவிடக்கூடாது என்று, புதியவளையும் விடக்கூடாது, புதியவளாக நினைத்துக் கொண்டிருக்கிறதையும் விடக்கூடாது என்று அடுத்தபடியாக செக்லிஸ்ட் வச்சிருந்துக்கா போகுது. அதனால அடுத்த லேட் கவர் வீட்டு வாசலுக்கு போகலான்னு வந்தான். அந்த வீட்டு வாசலில் வந்து இவா எல்லாம் என்னம்மா உன காணுமேன்னு சொன்னான். உடனே உள்ளே இருக்கிற பெண்மணி, அவன் தான் எல்லாரும் அத்தனை பேருக்கும் ஒரு அனுபவம் இருக்கு, தனியாக கிருஷ்ணன் நினைச்சிருக்கான். அங்கிருந்து ராத்திரி விடைபெற்று வந்தவாறே தூங்கலை, இவாளுக்கு எது தூக்கம். எம்பெருமானை யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சவ்யமி என்றான் கண்ணகிரான். எல்லாருக்கும் தூங்கிச்சு, அவளுக்கு வீப்பு தான். அதான் எம்பெருமானை நினைத்து இருக்கா பகவான் அனுபவத்தில் இருப்பவளுக்கு இந்த பெண்கள் வாசலில் வந்து நாயாச்சின்னு சொன்னால் இயற்கை இயலவில்லை. அப்போதான் நடந்து வந்தால் அதுக்குள்ள விஷக்காரம் வந்துருப்பாங்க, உங்களுக்கு எப்பப்பாறு பரபரப்பு தான், இன்னும் விடியவில்லை என்று மறுத்தாள். அவளுக்கு இந்த பெண்களை அடையாளம் சொல்றாள். இங்கே பாரு, எங்கே பார்த்தாலும் பறவைகள் பேசுகிற சத்தம் கேட்க, போன பாட்டையும் பறவைகள் அச்சித்த பாட்டையும் அதே அடையாளம் தான் சொல்கிறார். ஆனால் இந்த சில குறிப்பிட்ட பறவைகள் புள்ளும் சில அம்பினகா ஜென்ரலாக சொன்னான். இப்போ பர்டிகுலராக ஆனை சாத்தன், ஆனால் சிலம்புறதுக்கும் இதுக்கும் ஒரே டைம் எங்கள் அம்மா சொல்லியிருக்கோம், டேயா நாலு மணியாச்சு எழுந்துரு, நாலு மணியாச்சு எழுந்துரு, நாலு மணியாச்சு எழுந்துருங்க. ஏம்மா அரை மணியாக இருப்பது நாலு மணியாக இருக்குமா? அந்த மாதிரி பறவை பேசின பொழுதும் புல்லும் சிலம்பெனும் முதல் பாசத்தில் சொன்னான். இப்போ அடுத்த தொழிலை செய்யும் ஆனைச்சாத்தன் பேசின பேச்சரவன் கேட்கலையோ என்றால் வித்தியாசம் இருக்கு. அங்கே சிலம்பித்து எழுந்திருந்த அடையாளமா அது கொஞ்சம் கூவித்து பேசி ஆரம்பிச்சு விரிஞ்சுத்துங்கிற காண்பிக்கிற அளவுக்கு சத்தம் போட்டுது. இப்போ இன்னும் லேட் ஆயிடுச்சு, ரொம்ப அழகாக பாடுறார் ஆச்சியார். லேட் ஆயிட்டதுனால இறை தேடா கிளம்பிட்டு இருக்கு பறவை. ஆண் பறவைகள் இறக்கிற இறை தேட கிளம்புறது, பெண் பறவைகிட்ட டாட்டா ஸ்விஃப்ட் போகிறோம். ஸ்கூட்டரில் ஆஃபீஸ் வாசல் ஆஃபீஸ் போகிறான், ஸ்கூட்டரில் ஏறி கிக் ஸ்டார்ட் பண்ணுச்சு, மனைவி டாட்டா பைபிள் சொல்லி அனுப்புகிற மாதிரி போச்சு. இப்படி தான் உபன்யாசம் பண்ணுறது அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறா உடனே. இப்படி தான் ஆச்சாரியால் சொல்லியிருக்கா, அதுதான் நான் சொல்கிறேன். ஆச்சாரியால் ஸ்கூட்டரை சொன்னாளா டாட்டா பைபிள் சொன்னாளான்னா, அவன் அந்த காலத்துக்கு ஏற்றபடி சொல்லியிருக்கான். அதாவது கப்பலில் ஏறி ஒருத்தன் போகிறான், கப்பலில் ஏறி போகிறவன் எப்போ திரும்பி வருவான் அல்லது திரும்பி வரமாட்டான், ரெண்டும் ரிஸ்க்கு தான். அப்போல்லாம் திரைக்கடலோடியும் திரவியம் தேடலாம். ஆனால் மரக்கலை மாரி போகிறவன் திரும்பி வர வரைக்கும் உயிரை எதா பேசிகிட்டு இருக்காருன்னா இந்த மனைவி குழந்தைகள்லாம் அவனை ஒய்யப்படுத்தப்பாரு. அதில் மரக்கலத்தில் கப்பலில் ஏறி போகிறவன் உயிர் ஜீவனை ஏற்றிட்டு போகிறான், அதாவது உயிர் தரிச்சுட்டு இருக்கா, திரும்பி வாழை பார்க்கணும், இவாளுக்காக வரணும். அதனால்தான் பெரிய பெரிய லாரிகள்லாம் என்ன பண்ணுறா, பெருமாள் படத்தை மாட்டாத ஆத்துக்காரி படத்தை மாட்டு அப்படின்னா, ஏன்னா ஆத்துக்காரில் அவள் காத்துருப்பான்னு பிரேக்கை ஒழுங்காக போட்டாலும் போவான்னு நம்பிக்கை. இது ஜீவனை ஏற்றிட்டு போகிறாரு, பெண் பார்வை குடும்பத்தை நினச்சிட்டு போகிறவன் அவளுடைய அந்த பார்வையினால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா செஞ்சுட்டு வருவான். அதை மரக்கலை மேறி போவார், ஜீவனம் ஏற்றி கொண்டு போவது போல வியாக்கியாத தெய்வாச்சாரங்கள் எப்படியும் சுற்றியது. அதை நாம் என்ன பண்ணோம், அடாப்ட் பண்ணி சொல்லணும், அடியை கிரிட்டிசைஸ் பண்ணாது. நான் நம்ம வசதியாக அவள் சொன்னது, இப்போ மரக்கலை ஏறி போகிறாங்க, மரக்கலம்னா என்ன, அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லணும். அது அப்படியே சொல்கிறது போல இப்போ அதுக்கு பேரலா இப்போ நடக்கக்கூடியது. தினம் அது போச்சு, ஏன்னா மரக்கலை ஏறி போகிறவங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க்கோ அதை விட ரிஸ்க்கு மெட்ராஸ் ரோடில் வண்டி ஓட்டின்னு போகிறவர். நான் கல்கத்தாவில் வேலையை கல்கத்தாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிப்போம் வேலை செஞ்சேன் ஒரு 8 மாதம். அப்போ அந்த ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், தினம் ஆற்றை விட்டு கணவன் போய் திரும்பி வர வரைக்கும் வருவானா வருவானா, இந்த எப்போ வருவான்னு சொல்ல முடியாது, ஏன்னா முதல் நாள் போனோம் மறுநாளைக்கும் வருவான், இதெல்லாம் ஹார்த்தால் வங்கியெல்லாம் நின்று போயிடும், அதனால் நடந்து கூட வரணும். அந்த மாதிரி பயங்கரமான ஊர் நம்மளை பயமுறுத்தி சென்சிடைஸ் பண்ணி வச்சார். அந்த மாதிரி கடம்பரைச்சு இப்போ விடைபெற்று கொண்டுகின்ற பறவைகள் பேடைகிட்ட பேசி விடைபெற்று கொண்டு போயிருந்த நிலை. அதுதான் கீச்சு கீச்சு என்று எங்கும் ஆனை சாகத்தான் கலந்து தங்களுக்குள்ள கலந்து பேசின, அவைகள் பேசுகின்றன, ஆனால் நமக்கு அது சவுண்டு மாதிரி தெரியும், பேசினா பேச்சரவம், ஆனால் அவா பாஷை நமக்கு தெரியல, அதனால நம்மை பொறுத்த மட்டும் புரியாத சவுண்டு, அவர்களை பொறுத்த மட்டும் அது பெரிய டிஸ்கஷன். நிறைய தடவை நடக்கிறதும் இல்லை, பேசின பேச்சரவம், அதனால தான் தமிழர்களுடைய தமிழ் பாஷையே தெலுங்குக்கார ஆரவம் இருக்கான், வெறும் சவுண்டு தான் அவனுக்கு தெரியும். அதனால பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்ப்பெண்ணே அப்படின்னு அவன் சொன்னான். ஆனைச்சாத்துங்கிற பறவை சொல்லுவான்னு ஒருத்தர் கேட்டார், எப்ப பாரு கேள்வி உடனே கேட்டுருவான். இப்ப அசோகவனிகார் நியாயம்னு அவர் சொல்லுவா சாஸ்திரக்காரன், ராவணன் சீதையை கொண்டு போய் அசோகவனத்துல வச்சான், ஏன் அசோகவனத்துல வச்சான்னு கேட்டான். சரி சோகவனத்துல வச்சான்னா என்ன கேட்பு, ஏன் அங்க வச்சாரு, எங்க வச்சாலும் இப்படித்தான் கேட்பீங்க, அதுனா எங்க இடத்துல வச்சான், அவன் இடத்துல வச்சான், தோன் இடத்துல வச்சான், அதுக்கு ஒரு கேள்வி கேட்கிறோமான்பான். ஏதோ ஒரு பறவை பேர போட்டான் ஆச்சியார், இல்ல இல்ல ஆண்டாள் சமாச்சாரம் வேற, கவிஸ்வரியாகினால நிறைய விஷயங்களை பார்த்து தான் போட்டிருக்காங்க. அதுதான் ஆச்சாரியால் யோசிச்சு பார்த்தா அவன் அற்புதமான அர்த்தம் சொன்னான். ஆனைச்சாத்துங்கிறது நம்ம ஊரில் வலியல் திருவிழின்னு சொல்கிற பறவை, நம்ம ஊரில் என்ன அழண்டால் திருப்பாடி நம்ம ஊரில் தானே பாடினான், இருந்தாலும் கூட அந்த ஆனைச்சாத்தன் என்று அந்த பறவைக்கு பேர் கேரளாவில் தான் பிரசித்தம், மலையாளர்கள் ஆனைச்சாத்துன்னு சொல்லுவான், நாம் வலியன் குருவின்னு சொல்லுவோம், சம்ஸ்கிருதக்காரா பரத்வாஜ பக்ஷின்பான். இப்போ நாச்சியார் என்ன பண்ணியிருக்கா, மலையாளர்கள் வார்த்தையை போட்டிருக்காங்க, ஏன் நம்ம ஊர் வார்த்தை போடலன்னா, என்னதான் இந்த எல்லை டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறவளுக்கு கொஞ்சம் மிக்சடாக இருக்காங்க, மட்ராஸ்காரா தெலுங்கு தமிழ்லாம் கலந்து அடிக்கிறாள், சித்தூர் போயிட்டு அவள் தமிழ் கொஞ்சம் தெலுங்கு வாழ்ந்தால் ஜாஸ்தி தான் அடிக்கும், மாதிரி ஆண்டாள் மலையாளத்துக்கு பக்கத்தில் சீர்ந்து கொடுத்தது, மலை ஏறி தானே அந்த பக்கம் மலையாளம் தானே, அதனால் அந்த வழக்கு திசை சொல்லாக நாச்சியார் வாயிலும் வந்திருக்கு அப்படின்னு யாக்கியாக்காக்களே சொல்லியிருக்காரு. ஆனைச்சாத்தங்கிறது காலங்கார்த்தால் அந்த ஆனைப்பாகர்கள் எழுந்து ஆணையை பழக்குவதற்கு டைம் கொடுத்துன்னு கத்தி அவர்கள் அலாரம் அடிக்கணும், அதனால ஆனைச்சாத்தன் பேர் என்று சிலர் சொல்லுவார். சமஸ்கிருதத்தில் பரத்வாஜ பக்ஷின் பேர், அதை சொல்றது காரணம் அதுதான் முதல்ல எழுந்துட்டு அலர்த்தா காரியம் பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால் வேதாத்தியனம் பண்ணுறோம், அதை காலவேளை தான் அத்தியனம் உஷக்காலத்து, அந்த வேதாத்தியனம் பண்ணினவர்களே பெஸ்ட் அத்தியனம் பண்ணவர் யாருன்னா பரதன், ரொம்ப நாள் பாடுபட்டு அத்தியனம் கொஞ்சம் நஞ்சா அத்தியனம் பண்ணல, அவருக்கு ஒரு ஆசை இருந்தது கின்னஸ் புக்கில் நம்ம பேர் வரணும், வேதம் முழுக்க அத்தியனம் பண்ணிக்கல, வேதம் முழுக்க அத்தியனம் பண்ணுவா, எல்லாரும் தான் கனப்பாட்டிக்கிறாள் சலக்ஷன் கனப்பாட்டிக்கிறாள் என்ன, அவள் வேதத்தில் ஒரு வேதத்தில் ஒரு பிரான்ச் அத்தியனம் பண்ணுறான், எஜுர்வேதம் வச்சுருந்தா எஜுர்வேதத்திலே பிளாக் எஜுர்வேதம் ஒயிட் எஜுர்வேதம், மணியில் தான் பிளாக் மணி ஒயிட் மணி இருக்குன்னு நினைக்கிறாள், எஜுர்வேதத்தில் கிருஷ்ண எஜுர்வேதம் சுக்ல எஜுர்வேதம், ஆனால் சுக்ல எஜுர்வேதத்தை அதுலேயே கான்வெர்சாகி மாத்தியம் இருந்துச்சு, ரெண்டு பாடம் இருக்குது, கிருஷ்ண யஜுர்வேதம் தான் கடசாகை இருக்குது, தைத்திரிய சாகை இருக்குது, அதே மாதிரி மைத்திரேயி சாகை இருக்குது, இப்படி பல பிரிவுகள் இருக்குது, அந்த ஒரு ஒரு பிரிவையும் அத்தியனம் பண்ணி அப்படி அந்த வேதம் முழுக்க அத்தியனம் பண்ணி அதுக்கப்புறம் ரிக்வேதம் அதில் உள்ள பிரிவுகளை அத்தியனம் பண்ணி சாமவேதம் அத்தியனம் பண்ணால் எல்லா வேதத்தையும் அத்தியனம் பண்ணணும், அதனால் இதெல்லாம் பண்ணிடுறதுன்னு தீர்மானிச்சார். அதான் 100 வருஷம் அத்தியனம் பண்ணார், வேத நூல் பிராயம் 100 மனுஷர் தான் முகவரையிலும் பாதியும் உறங்கி போம் இல்லாமல் 100 வருஷங்களும் அத்தியனம் பண்ணினார், அத்தியனம் பண்ணுறதுக்கு பிரம்மச்சரியம் பண்ணுறதுன்னு அர்த்தம், அதான் ஒழுங்கான பிரம்மச்சாரின்னா அத்தியனம் பண்ணுறான்னு அர்த்தம், இப்போல்லாம் பிரம்மச்சாரின்னா மேரீட் இல்லாத பர்சன் சிங்கிள் பர்சன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அத்தியனம் பண்ணிட்டு இருந்தார் 100 ஆண்டுகள் அத்தியனம் பண்ணார். பரத்வாரோக திரிபுராயு பிரம்மச்சரிய முவாசா, எதற்கு நான் 300 வருஷம் அத்தியனம் பண்ணார், அவர் ஆசை 300 ஆண்டுகள், 3 ஆயுஷ் 1 ஆயுஷ் 100 இயர் சதமானம் பவதி சதாயு புருஷான்னு சொல்லணும், அதில் 100 ஆண்டு அத்தியனம் பண்ணினார், அப்புறம் 100 வேதத்தையும் இன்னும் பண்ணி முடிக்கல, எனவே இன்னொரு 100 ஆண்டு அத்தியனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். தேவேந்திரன் வந்து இந்த நல்ல ஆசையை கெடுப்பார், 100 வருஷம் ஆயுஷ் வந்தான், 2வது புருஷ ஆயுஷும் அத்தியனமே பண்ணினார், தேவேந்திரன் அதிசயம் இப்போ தான் கல்யாணம் பண்ணி கொடுத்த நடத்த வேண்டாமா, இது அத்தியனமே பண்ணிருக்காருன்னு 200 ஆண்டுகளுக்கு பின்னாடி தேவேந்திரன் வந்து பார்த்தான், அப்பவும் பரத்வாஜர் என்ன வேணும்னு கேட்டான், பரத்வாஜரை கல்யாணம் பண்ணிக்கிற நல்லா ஆத்துக்காரியாக கிடைக்கணும் அனுப்புகிறோம்னு சொல்லுங்கள். இன்னொரு 100 வருஷம் கொடுந்தார், கொடுத்தான், மறுபடியும் அங்கேயும்
பரத்வாஜோக திரிபிராயு பிரம்மச்சரிய முபாசா
300 வயசு ஆகிட்டு வந்துருக்கார். ததுமுகதி நிர்கஸ்தபி ரகுசயானம், ரொம்ப உடம்பெல்லாம் ஆடி போயிடுத்து, படுத்துட்டு இருக்கார். அப்பவும் பஞ்சாயத்து சொல்லிருக்கார். எங்கள் மதுரையில் ஒரு கடப்பாடு இருந்தார், கடைசியில் 90 வயசு சொல்லுவார், பாரு என்ன வேணாலும் மனு படுத்துண்டாவது நான் பஞ்சாயத்து சொல்லி தப்பு இல்லாமல் சொல்லுவேன். அப்படிலாம் அத்தியனம் பண்ணுவார். அது 300வது வயசுலேயும் அவர் பஞ்சாயத்து அத்தியனம் பண்ணிட்டு இருக்கார். தேவேந்திரன் படுத்துட்டு இருக்கார், முடியலை, உட்கார முடியல. தேவேந்திரன் வந்தான், அவரை பார்த்தா, இந்திர உபவ்ரஜோ வாஜா பரத்வாஜா எத்தே சதுர்த்தமாயு தத்யாம் பரத்வாஜா. இப்போ வந்திருக்கேனா, இன்னொரு 100 வருஷம் கொடுத்தா என்ன பண்ணுறாரு சொல்லுங்கள், இன்னொரு 100 இயர்ஸ் ஒன்று கொடுக்க என்ன பண்ண போறேன்னா. இவர் சொல்றார், பிரம்மஜய மே வை தேனச்சரே கவிதி ஹோமாஜா, மறுபடியும் அத்தியனம் பண்ண. ஆமா, ஏன் உனக்கு ஏன் இந்த வெறி அப்படின்னா, இல்லை எல்லா வேதத்தையும் அத்தியனம் பண்ணவன்ற பேர் வரும், அதுக்காக பாடு. அப்படியா இங்கே பாவார் அப்படின்னு காட்டுச்சான். பரத்வாஜர் உட்காந்துருக்க ஆசிரமத்துக்கு எதிர்க்க 3 மலை தெரியும், இத்தனைலாம் இங்கே கிடையாது. நீங்கள் தேவேந்திரன் திருப்பி நாம டிவியில் காட்டுவோம், 3 மலை இருக்குப்பா. தகும் ஹத்ரீரூபானிவதர்ஷயாஞ்சகாரா, என்ன தெரியுமா பரத்வாஜா, என்ன மலை சொல்லு, இத்தனால இங்கே புதுசாக இருக்கு என்ன மலை அப்படின்னா. மலைச்சு போயிருக்கிற திடீர்னு மலை எப்படி வந்ததுன்னு இந்திரன் கேட்டான், அந்த மலை என்ன தெரியுமா அப்படின்னா, தெரியலே இருந்தார். தகும் ஹத்ரீரூபான விஜயாதானிவதர்ஷயாஞ்சகாரா, இது என்ன தெரியுமா, அனந்தாவை வேதா வேதாவா ஏதே பரத்வாஜா, இதாண்டா வேதம், 3 மலையும் 3 வேதம், ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம். பரத்வாஜா குஷி ஆகிட்டேன், 300 வருஷம் உழைச்சிருக்குமே, இதில் பாதி மலையாவது தீர்த்துருக்குமா. திரிசூல மலையே அங்கே இருக்கிற ஜல்லி வெட்டி 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 பாதி மலை தீர்ந்து போயிடுச்சுட்டேன். அந்த மாதிரி லாரிக்காரெல்லாம் உடச்சி உடச்சி குவாரி பண்ணி திரிசூல மலை முன்னே இருந்தால் பாதி மலை தான் இப்போ இருக்குது அப்படிங்கிறேன். அப்படி பல மலைகள் போயிடுது. இப்போது பரத்வாஜர் இந்த 300 ஆண்டுகள் நாம் வேதம் பயின்று இது எத்தனை மலையில் மலையில் எவ்வளோ காலி பண்ணி போகணும்னு கேட்டார். தேவேந்திரன் அப்படியா ஆசைப்படுறியா ஜவா அப்படின்னா, நீ அத்தியனம் எவ்வளோ பண்ணியிருக்கேன் உனக்கு காண்பிக்கிறேன். முதல் மலையிலேருந்து ஒரு பிடி எடுத்துக்கிறேன், ஒரு பிடி மண். 2வது மலையிலேருந்து ஒரு பிடி எடுத்து போட்டான். 3வது மலையிலேருந்து ஒரு பிடி எடுத்து போட்டான். என்ன பண்ணா, தேகாகும் கை கை கஸ்மாத் முட்டிநாதே சகோவாச்சா பரத்வாஜே ஜாமந்திரியா வேதாவாயேதே அனந்தாவை வேதா. பரத்வாஜா, இந்த 300 வருஷம் நீ அத்தியனம் பண்ணி இந்த 3 பிடி அதான் கற்றது கைமண் அளவுன்னு சொல்லிட்டு இருக்காள் தமிழர்கள். இந்த கதையை வச்சுதான் 300 வருஷம் கற்றது 3 கைமண் அளவு. இந்த 3 மலையை காலி பண்ணணும்னா எத்தனை ஆண்டு உனக்கு லைஃப் கொடுத்தா தீரும்னு நினைக்கிறேன்னா, அப்போ நான் 100 கிலோ அத்தியனம் பண்ணவே முடியாதான்னா கஷ்டம். அனந்தாவை வேதா, வேதத்துக்கு எண்டே கிடையாது. இருந்தாலும் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன், எசன்ஸாக உங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் தெரிவிக்கிறேன். அந்த ஆக சாரம் தெரிஞ்சுக்கணும், சந்தோஷப்பட்டுருவோம், முழு வேதத்தையும் ஓதினோம் என்று ரெக்கார்டு யாரும் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அப்படி பரத்வாஜ 300 வருஷம் அத்தியனம் பண்ண அவர் தான் காலங்காலத்தோடு எழுந்து பஞ்சாயத்து நூற்று பண்ணுறதுக்கோ திருவைக்கோ சந்தைக்கோ அவர் எழுந்துக்கிட்டே இந்த பறவை போய் எழுந்து கத்த ஆரம்பிச்சோம். பரத்வாஜனும் கத்துறாண்டா, அந்த பறவையும் கத்துறதுன்னு எல்லாரும் அதுக்கும் பரத்வாஜன் பேர் வச்சுட்டாங்க. அந்த பறவையும் சத்தம் போட்டு கிளம்பிடுத்து அப்படின்னா விடியற் காலையில் வந்துடுத்து, தெரியாமல் நீ இன்னும் எங்களை பார்த்து ஆட்சேபிக்கிறாயே என்று பெண்கள் சொன்னார். கீசி கீசி என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ. சொன்னவொடனே அந்த பெண் என்ன சொல்லணும், அப்படியா இதை ஒன்று பேர் கிளம்பி இல்லை பார்த்தா, இவன் எது சொன்னாலும் நம்மளை பதிலுக்கு மறக்கிறான். ஏன்னா சைலன்ஸ் இஸ் தி பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு பேசாத அண்ணா தூங்குறா மாதிரி தூங்குறியா. தூக்கம் என்பது தமோ குணத்தை சேர்ந்தது. இந்த பேய் பிசாசுகள் வழிபடுறவாறு தான் பார் தூக்கம் வந்துட்டு இருக்கு. மற்றவாழ்லாம் தூங்குறது பேய் வீழ்ச்சிடு. நள்ளிரவில் படிக்கிறாலே பசங்க டீ போட்டு ராத்திரி படிக்க, அவளுக்கு டீ போட்டு கொடுக்குறது, அம்மாவும் முடிச்சுட்டு இருக்கா, அந்த பிள்ளையும் முடிச்சுட்டு இருக்கு, நல்லா படிக்கிறா, எக்ஸாம் ஹாலில் போய் தூக்கி போயிட்டா அவளுக்கு டீ முடிச்சுட்டுலாம். அந்த மாதிரி என்ன பண்ணுறது, அந்த பேய் சஞ்சரிக்கிற வேலையில் படித்து படித்து தான் படிச்சு முடிச்சப்புறம் பேயா அழகிறான் வேலைக்கு அப்படின்னா படிச்சதெல்லாம் பேய் செஞ்சிருக்கிறவன். அது பிராம்ம முகூர்த்தத்தில் படிக்கணுங்கிறது அப்புறம்னா தூங்கிவிடும். எப்போ தூங்கக்கூடாது அப்புறம்னா தூங்கிவிடுவான். நீ அப்படி தூங்குற அதனால நீ பேயை உபாசிக்கிற பேய் பெண்ணும் அப்படின்னு பேய் பெண்ணே அப்படின்னு சாதிப்பான். ரொம்ப உண்மையா ரொம்ப ரொம்ப நெருக்கம்னா வைக்கணும் இல்லையா. இந்த சீவத்ச ஜெயராம சர்மான் உபன்யாசர் அவர்கிட்ட ஒரு நாளைக்கு சொன்னார், சுவாமி அங்கே போனால் நீர் நிம்மதி வரும், எங்கே போனாலும் நீர் பாட்டுக்கு தள்ளி போயிருக்கு நமக்கெல்லாம் சாப்பிடுது. எனக்கு அப்படி இல்லை, எங்கே போனாலும் கூட்ட வாரத்தில் சாப்பிடுது என் கஷ்டம் அது. அங்கே போனால் ஒரு இடத்துல ஒருத்தர் கூப்பிட்ற சுவாமிகளை நம்ம பார்த்து வைஷ்ணவம் பண்ணிக்கோங்கிறான். வைஷ்ணவம் பண்ணிக்கோன்னா சாப்பிடுன்னு அர்த்தம், அவ்வளோ மரியாதையாக கூப்பிட்ற ஆச்சாரமா. இன்னொருத்தான் சுவாமிகளை நம்ம பார்த்து நீங்கள் அவசியம் வந்து சாப்பிடணுங்கிறான். இவாளெல்லாம் இப்படி கூப்பிட்டுருச்சு அங்கே தடியை மொத்த வரான், ஏண்டா தண்டப்பிட்டோம் எப்போ சாப்பிட வரேங்கிறான். இப்படி சொல்கிறான்னா உன்னோட கூட வேலை செஞ்சவன் கூட படித்தவன் அவனுக்கு அவ்வளோ உரிமை. அது மாதிரி இந்த பெண்களுக்கு உள்ள உரிமையினால அவளை பேய் பெண்ணே அப்படின்ட்டான், பேய் பெண்ணே அப்படின்னு சாதித்தான். சரிதான் என்ன சொன்னாலும் நாம் அசைந்து அவர் செய்யிட்டாரு. உடனே என்னாச்சு ஒரு லெட்டன் வந்து இனிமேல் எப்படி கண்டினியூ பண்ணுறது. ஆக என்னால் இந்த தோழி தலைவி யோசிச்சா ஒன்று பண்ணலாம். இன்னொரு விளையாட்டு சொல்லு சரியம்மா, நீ எழுந்திர மாட்டேன் மறுக்கிற ஆணைச்சாத்தல் கலந்து பேசின பேச்சரவும் உனக்கு அடையாளமாக படலைன்னா இன்னொரு முக்கியமான விளையாட்டு சொல்லணும். அது விழுந்ததுக்கு ஒத்துக்கையாக மாட்டேன், எனக்கு தான் சத்தம் கேட்குறதுப்பான். என்ன சத்தம் கேட்குது, ஒரு பின்னணி பேக்ரவுண்ட் மியூசிக்கோட சத்தம் கேட்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் என்ன, காசும் பிறப்பும் கலகலப்பட்டை வேற்று வாசனர் விழவாச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கெட்டிலையோ. இங்கே ஆயர் பெண்கள்லாம் தயிர் கடைகிறான், அதை மத்த வச்சு தயிரை கடை வச்சு அந்த சத்தம் தயிர் கடைகிற சத்தம் தெரியுமா, தயிர் கடைகிற சத்தம் இப்போ யாரும் கேட்டுக்க மாட்டான். இப்போ தான் மிக்சி ஓடுற சத்தம் தான், இப்போ தயிரை மிக்சியில் கடைகிறான், ஹார்லிக்ஸ் பாட்டில் போட்டு டீ டீன்னு கடைகிறான், பல விதமாக தயிர்லேருந்து வந்து அது தயிரை கடையில் அந்த சத்தம் கேட்கறது. மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம், அதை தயிரை கடைச்சு அந்த பெண்கள் இப்படி இப்படி இழுத்து இழுத்து கடைகிறாளா, அப்போ அவர்கள் மாறுகளை போட்டுருக்க நகைகள்லாம் ஒன்றோட உண்டு உரசர். காசும் பிறப்பும் பல விதமாக அர்த்தம் சொல்கிறான், சிம்பிளான அர்த்தம் சொல்கிறேன், ரொம்ப டெக்னிக்கலாக போகணுன்னா பிறப்பு என்பது பிறந்த வீட்டில் போட்ட நகைகள், காசு என்பது புகுந்த வீட்டில் போட்டன. இப்போ தாலியும் வந்தால் கூட என்ன பண்ணுறது, திருமங்கல்யம்னா புகந்தா பிறந்தாத்துல ஒரு திருமங்கல்யத்துக்கு ஒரு கயரில் போட்டு அவங்க காசு கொடுத்துட்றான். புக்காத்துக்காரன் என்ன பண்ணுறா, ஒரு 10,000 கூட பொண்ணுக்கு கொடி போடுறோம், இவாட்டையும் வாங்கி அதையும் போட்டுருவான். ரெண்டுமே பிறந்தாத்து நகதானேன்னா இருந்தாலும் காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து பிற அச்சித்தாலி முளைத்தாலி அமைத்தாலின்னா நிறைய சொல்கிறான். அந்த நகையெல்லாம் முடித்து வர்ணிச்சுன்றதோம்னா இவங்க வியாரத்துக்கு வரல, ஏற்கனவே இத்தனை நகர்கள் அதிக பேர் சொல்லுங்கள். ஆகையினால பிறந்த வீட்டு நகை புகுந்த வீட்டு நகை இரண்டும் ஒன்றோடு ஒன்று உரசர். தங்கம் ஒன்றோடு ஒன்று உரசுறத காத்தால் கேட்டால் ரொம்ப நல்லா சொல்லுங்க. அதுக்காகத்தான் மனைவிகளுக்கு நிறைய விலை தங்க விலையாக போடும், கண்ணாடி இல்லை பிளாஸ்டிக் விலை இல்லாமல் தங்கம் ஒன்றோடு ஒன்று உரசுறத கேட்டால் லட்சுமி சஞ்சரிக்கிறார், சந்தோஷமான செய்தி. காத்தால நகைகள் ஒன்றோடு ஒன்று உரசுவதனால கை கலப்ப காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து கையை மாற்றி மாற்றி வச்சு மத்தினால் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த கைரடமும். அவன் மத்தியில் கடையில் சத்தம் கேட்கலையா, தேவை வேகமாக உனக்கு பாதி பாத்துக்கு வந்துட்டே சுருக்கம் பிடிச்சிருக்க போகிறதுக்கு சந்தோஷமாக இருக்கேடா. நான் கூட சந்தோஷப்பட்டேன், ஆனால் சந்தோஷப்பட முடிய நாயாகும் அப்படின்னு விஷயம். வாசனர் உள்ளார் ஆட்சியர் அந்த பெண்மணிகளுக்கெல்லாம் கூந்தல், குழல்னா கூந்தல், நறுகும் கூந்தல், வாசனை உள்ள கூந்தல், வாசனரும் கூந்த வாசனருங்குழல், வாசனையோடு கூடிய வாசனையோடு கூடிய கூந்தல். சமஸ்கிருதத்தில் எப்படி சொன்னால் சண்டைக்கு வந்து வரலாம், ஆனால் நாங்கள் தமிழில் சொல்லுவோம், தமிழில் ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு, அதாவது ஒரே அடைமொழி ஒரே அர்த்தத்தில் ஒரு அடைமொழினால போட்டுக்கலாம் இஷ்டப்பட்டா. ஓம் உயர் மலை ஓங்கினாலே உயர்ந்த உயர்னாலே உயர்ந்த, ஏடா கேட்டு வாசப்படி ஏண்டா இருக்கிறேன், கேட்டுனாலே வாசப்படி தான், கேட்டு வாசப்படி ஸ்லேட்டு பலம் இதெல்லாம் தமிழர்கள் வழக்கம். தமிழர்கள் இது என்ன சொல்கிறான், இந்த ரெண்டு மூணு அட்ஜெக்டிவ் சேர்த்து சொல்கிறது அவளுக்கு சகஜமான விஷயம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இலக்கியப்படி நாச்சியார் சாதிச்சிருக்கா அப்படின்னா, நம்ம ஆச்சாரியார்களுக்கு அர்த்தம் சொல்லும்போது இந்த பெண்கள்லாம் ராத்திரியில் மொட்டுக்களை வைத்து கொண்டு படுத்துட்டுருக்கா, இப்போ உடம்பு சீட்டினாலையும் இப்போ தயிர் கடையிறதுனாலையும் அந்த மொட்டுக்கள் மலவ தொடங்கியிருக்கு, அதனால் குப்புன்னு வாசனை வீசுறது, அவள் கூந்தல்லேருந்து இந்த வாசனை வீசுறது, அந்த வாசனை தயிர் கடையில் ஓசை, அதுக்கு பின்னணியான நகைகளுடைய ஆபரணங்களுடைய கலகலப்பு, அது கேட்டு கூட விடியலைன்னு சொல்லுவையா அப்படின்னா. வாசனரும் விழலாட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரதவம் கேட்டிலையோ. இதுதான் பூர்வாச்சாரியம் எல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்க அப்படித்தான். ஆனால் பாட்டில் பூ வச்சுட்டு தான் நடந்திருக்கு. ஆச்சாரியார் ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க, பாட்டில் வாசனை வாசனைன்னு சொல்லியிருக்கு. ஆகையினாலும் நாமே அப்படி அர்த்தம் ஆகக்கூடாது. அவ கூந்தல்லையே இயற்கையான வாசனை. ஏன் இந்த ஆச்சாரியில் அதை சொல்லலைன்னா, ஆண்டாளை தவிர யாருக்கும் அந்த ட்ரீட் கொடுக்க அவள் இஷ்டப்படலை. ஆனால் ஆண்டாள் கொடுக்குறான், ஆட்சியர்களுக்கும் கொடுக்கும். என்ன வாசனும் குழலாட்சி இயற்கையாகவே கூந்தலே வாசனை அடிக்கிறது. அவன் ஒன்றும் புஷ்பே வச்சுக்க வேண்டாம், அவள் கூந்தல்லேருந்தே வாசனை வருது. அந்த வாசனையோட நகை ஒளியோட தயிர் கடையில் ஒளி காதல் விடையான்னு கேட்குறான். அதுக்கு ஏன் இப்படி ஆண்டாள் சொல்கிறான்னு சொல்லணும்னா, என்கிட்ட ஒருத்தர் கேட்டேன், பூமி தேவி தானே ஆண்டாளா பிறந்தாலும் உபன்யாசம் பண்ணுறது, பூமி தேவி ஆண்டாளா பிறக்கிறதுக்கு ஏன் தமிழ்நாட்டில் பிறக்கணும், ராஜஸ்தானில் பிறக்கக்கூடாதா, உத்தரப்பிரதேசில் பிறக்கக்கூடாதா? உத்தரப்பிரதேசில் மாயாவதி பிறந்திருக்கான், ஆக என்னால் பிறக்கலன்னு சொன்னால் தமிழ்நாட்டிலும் எத்தனை பேர் பிறந்திருக்காங்க மாதிரி. ஆண்டாள் ஏன் தமிழ்நாட்டில் பிறக்கும் அவதரிக்கும், ஆண்டாள் ஏன் ராஜஸ்தானில் தீராபாய் அவதரிக்கலையா பிறக்கலையா? அப்படி ஆண்டாள் ஏன் தமிழகத்தை தேர்ந்தெடுக்கணும், ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் இந்த பாட்டில் இருக்கு. ஏன்னா இப்போ சொல்கிறோம் எழுதும், இதை சொன்ன உடனே சில பேர் அப்படியே பூர்வத்தை நெடிப்பா அப்படிலாம் சொல்லி நம்ம சுவாமி தேசியன் செஞ்ச விஷயம் சொன்னாங்க, அவளுக்கு பதில் அப்புறம் சொல்லுங்க. அதாவது என்ன நடந்தது, தமிழ்நாட்டில் தான் ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டு போச்சு. என்ன கிளர்ச்சி, செம்பக பாண்டியன் ஒரு பாண்டியன் தான் பெரியமொழியோ, செப்பக பாண்டியன் அவனே பெரிய கவிஞன். பாண்டியராஜாக்கள் அவன் சங்கம் வளர்த்து சங்கம் வளர்த்து புலவர்களிருந்து அவளே கவிஞராகிட்டார். அப்பேற்பட்ட செம்பக பாண்டியன் ஒரு நாளைக்கு சாயங்காலம் தோட்டத்தில் தன் மனைவியோடு உலாவின்றான். மனைவியோடு உலாவின் இருக்குச்சே, அவனுடைய மனைவி ராணியினுடைய தலை மேலே ஒரு வண்டி வந்து உட்காரு. வண்டி எங்கே உட்காரும், எங்கே தேன் இருக்கோ அங்கே உட்காரும். தேனிக்குன்னு அதுக்கு யார் இண்டிகேஷன் கொடுப்பா, அங்கே உள்ள வாசனை. ஆகவே எங்கே வாசனை இருக்கோ அந்த வாசனை பார்த்து வண்டி வந்து உட்காரு. இதுதான் பார்த்த சயின்ஸு. இவன் மனைவி கூந்தலை பார்த்தா ஒரு பூ கூட வச்சுக்கிறது, பூவே இல்லாத கூந்தலில் வண்டு வந்து சஞ்சரிக்கும். அதை பார்த்த உடனே ராஜாவுக்கு அதிசயமாக இருக்கும், வண்டு எந்த வாசனைக்கே அந்த கூந்தலில் வந்துருக்கணும், ஓஹோ இந்த கூந்தல்லே தனி ஒரு வாசனை இருக்கும். எந்த பூக்களிலும் இல்லாத தனியதொரு நறுமணம் நமது மனைவியின் கூந்தல் இருக்கும். அதனால நம்ம மனைவியின் கூந்தலில் வண்டு உலாகும். சில பேராத்து மனைவி கூந்தலையும் உலாவும், வண்டியில் பேன் உலாகும், இது வண்டே உலாகும். ஆனால் இந்த வண்டு உலாவதுன்னா அந்த கூந்தலில் ஏதோ ஸ்பெஷலாக இருக்கணும் ஒரு வாசனைன்னு நினச்சான். அதனால அவனுக்கு அந்த ரசனையில் ஒரு கவிதை பிறந்தது, ஒரு கவிதை பாடிட்டான். பொங்கு தேர் வாழ்கை அஞ்சிரை அம்பி தும்பி காமு செப்பாது கண்டது மொழிமோ மல்லிய கூந்தலின் நரிய மூலமோ அறியும் பூவே. ஆனால் பாடிட்டான், மல்லிய கூந்தலின் நரிய மூலவோ அறியும் பூவே, நீ பார்த்த பூக்கள்ல என்னுடைய மனைவியினுடைய கூந்தல் மாதிரி வாசனை உள்ள பூ இல்லையே, ஏதாவது உண்டா உண்மையை சொல்லு அப்படின்ட்டான். மனைவிட்டு அந்த பாட்டை பாடி காண்பிச்சான், அவள் குஷியாயிட்டான். எந்த ஷாம்பு போடாதே நம்ம தலையில் வாசல் இருக்குன்னு கடவுள் சொல்கிறான், சந்தோஷம் இருக்கான். இது முடிஞ்சு போச்சு. நிம்மதியாக வந்தான். மறுநாளை காத்தால் அவனுக்கு தோணுது, நம்ம கவிஞர்கள் அரசவை கவிஞர்களோ அல்லது இந்த பாண்டிய மண்டலத்து பாவலர்களோ யாராவது நேற்றைய தினம் என் நெஞ்சிலே தோன்றிய கவிதையை சொல்வார்கள். அதுக்கு ஒரு போட்டி வச்சுப்பான், என்ன 1000 காசு ஒரு கூதில் முடிஞ்சு வச்சா பட்டில. நேற்றைய தினம் பூங்காவிலே மனைவிடம் உலவிக்கொண்டிருந்த பொழுது என் மனதிலே தோன்றிய கவிதையை அப்படியே எழுத்திலே வடித்து கொடுப்பவர்களுக்கு 1000 அறிவு கொண்டார். இவர் மனசில் நினச்சதான் நம்ம பாருங்கம்மா, நிர்பந்தமாக நினைக்காதங்க, பெரிய கவியாக இருந்தால் அது கண்டுபிடிக்கும். கவிகி கிராந்ததர்ஷி அப்படின்னு சொல்கிறார். நீலகண்ட தீட்சை சொல்கிறார், ஜானாதே என்ன சந்திரார்க்கும், ஜானத்தே என்ன யோகினா, ஜானீத்தே எத பர்கோபி, த ஜானாதி கவிஸ்வயம் அப்படின்னு தீட்சிதர் நீலகண்டத்தில் அதுபுதமான சொல். இந்த ஜானாதி வரம்பில் எல்லா இதுலேயும் அழகாக போட்டிருக்க, ஜானாதே என்ன சந்திராக்கும், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எது தெரியாதோ, ஜானத்தே என்ன யோகினா, யோகிகள் எதை உணரமாட்டார்களோ, சர்வஜனான ருத்ரன் தானே சொன்னான்னு சுவாமி தேசியத்தையே கேட்டில் வாங்கினேன், சிவபெருமானு கூட எது தெரியாதோ, ஜானியத்தே என்ன பர்கோபி, த தானாதி கவி ஸ்வயம், அதை கவி தானே தெரிஞ்சுக்கும். அப்படின்னா தான் கவி. ஆகையினால நடந்த விஷயத்த அந்த சுச்சுவேஷனை கற்பனை பண்ணி என்னென்ன பாசிபிலிட்டின்னு பார்த்து கவிங்கன்னு கவிதை. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்யறவங்களுக்கே அந்த வேலை உண்டு. பெரியமல்ல டெல்லி ஆஃபீஸில் வேலை செய்யறது மற்ற ஆஃபீஸில் வேலை செய்யறது வித்தியாசம் உண்டு. டெல்லி ஆஃபீஸில் பார்லிமெண்ட்டில் எம்பிக்கள் கேட்குற கேள்விக்கு மந்திரி என்ன பதில் சொல்லணுமோ அதை நாம் தான் அறிவித்தோம். இது நம்ம தொழில் முக்கியமான பணி. அவன் பாட்டுக்கு ஐஎஸ்ஓ 9000 எத்தனை சிக்கல் இருக்குதுன்னு கேட்பான். ஐஎஸ்ஓ 9000 நம்ம மந்திரிக்கு நம்ம சொல்லித்தரணும். அவருக்கும் அவன் ஹிந்தியில் லிட்ரேச்சர் படிச்சுட்டு வந்துருக்கேன், அவருக்கு அதை சொல்லணும். இந்த கேள்விக்கு தரத்தில் எம்பிக்கு என்ன கவலை, யாரோ எழுதி கொடுத்தா அவர் ஆசைப்பட்டார், இல்லை யாரோ பணம் கொடுத்தா கேள்வி கேட்குறாரு. இப்போ சௌகரியம் அவன் சொல்கிறார் ஜாஸ்தி சொல்லப்படுறாங்க அப்படி கீழே போகிறோம். அந்த மாதிரி எம்பிக்கள் சமாச்சாரம் அவன் கேள்வி கேட்டான்னா எல்லா கேள்விக்கும் பதில் மந்திரி வாயால் சொல்லணும் இல்லை. அந்த கேள்விக்கு கேள்வி எழுப்பா நமக்கு நம்ம பதில் எழுதி மந்திரி ஒத்துட்டாருனா பதில் எழுதி கொடுத்துருவா போயிடும். ஆனால் அந்த கேள்விகளில் சில கேள்வி விட்டு குழுக்கள் முறையில் கலந்து விட்டான். அதுக்கு நட்சத்திர குறியிட்ட கேள்வி இருந்தது. அந்த கேள்வி வந்து விட்டுன்னா அந்த கேள்விக்கு மந்திரி பதில் வாயால் சொல்லணும். ஒரு நாளைக்கு சில கேள்விகள் மட்டும் வரும். அப்படி மந்திரி வாயால் பதில் சொல்லச்சு அந்த எம்பி அதுக்கு மேலே உபரி கேள்வி கேட்டார்னா அதுக்கும் மந்திரி பதில். அந்த ஸ்பாட்டில் அந்த எம்பி என்ன கேள்வி கேட்பாரு தெரியாது. ஆகையினால் நாங்கள்லாம் உட்கார்ந்து அந்த எம்பி என்னென்ன கேள்விகள் கேட்கக்கூடும் அப்படின்னு கற்பனை பண்ணி அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எழுதி இதெல்லாம் இங்கிலீஷ் எழுதி அப்புறம் கட்டப்பட்டு ஹிந்தி ஆக்கி அதுக்கப்புறம் மந்திரி மகானபாவன் திருமாலைக்கு போய் அவருக்கு தூக்க வர சமயத்தில் போய் அப்போ ராகியாக பண்ணி நாளைக்கு தான் அவர்கிட்ட எல்லாம் சொல்லி எல்லாம் புரிஞ்சுவிட்டு நாளைக்கு கொஸ்டின் நாளைக்கு தான் கார்த்தால் 9 மணிக்கு வாங்க அப்படின்னு கார்த்தால் 9 மணிக்கு மறுபடியும் உபன்யாசம் பண்ணி எல்லாம் புரிஞ்சுட்டு அவங்க உட்காந்துட்டு சந்தேகம் வந்து அவங்க பார்த்து பதில் சொல்கிறேன்னு நம்மளை அந்த கட்டம் விட்டு உட்காந்துருக்கோம். அவங்க கேள்வி கேட்கச்சா ஏதாவது திடீர்னு ஒரு கேள்வி கேட்பான். அப்போ ஏடாவதுமா அவனுக்கு சொல்லிவிட்டு பார்த்துட்டு அடிச்சு பேசி கொடுத்துட்டு வந்துடுது. அடிக்கிறது நடக்கிற விஷயம். என் மந்திரிக்கு இவ்வளோ கேள்வி என்னென்ன கேள்வி வரும் புஸ்தகமாகவே கொடுக்கணும். அவ்வளோ கேள்வி கேட்பான் அவங்க. அதெல்லாம் நாம் எப்படி திங்க் பண்ணுறோமோ அந்த மாதிரி ராத்திரி என்ன அந்த தோட்டத்தில் ராஜா மனசில் தோறி இருக்கும் கற்பனை பண்ணி சொல்லணும். சொல்கிறவாளுக்கு 1000 போகணும். இது வரைக்கும் கதை உங்களுக்கு தெரியுமா, இதுக்கப்புறம் கதை எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஊரில் மதுரையில் சொக்கநாதர் கோயில் சோமசுந்தர சன்னிதி மீனாட்சி அம்மன் சுந்தரேசர். அந்த சுந்தரேசருக்கு ஒரு குருக்கள். அந்த குருக்களுக்கு என்ன பேர் அப்படி சொல்ல போகிறேன். இப்போ என் பசங்களுக்கு தெரியல நாகேஷ் சொன்னா சொல்ல பாருங்க. அவர் தர்மி, அவன் பிரம்மச்சாரி. அந்த காலத்தில் பிரம்மச்சாரிகள்லாம் பெண் வீட்டுக்காராக பணம் கொடுத்து டவுரி கொடுக்குற வாய்ப்பு கிடையாது. கன்னியாசிருக்கும் புள்ள வீட்டுக்காரர் பணம் கொடுக்கும். சுவாமி தேசிய காலத்துலேயே இருந்திருக்கேன். அதனால தான் பிரம்மச்சாரி கல்யாணமாக தெரிவித்து சுவாமி தேசிய வந்து சீஸ்துதி வாங்கிட்டு யோகாரம் பக்தர்கள் நம்ம வாங்கிட்டு போனான். அதனால தர்மி கல்யாணத்துக்கு ஆசைப்படுறான். கல்யாணம் பண்ணால் தான் கோயிலில் காப்பு கட்டிண்டு உற்சவம் எல்லாம் பண்ணும்போது நிறைய வருமானம் வரும். பிரம்மச்சாரி எல்லாம் பரார்த்தமாக பிரம்மச்சாரி காரியம் பண்ணக்கூடாது. சாஸ்திரம் சன்னியாசி பிரம்மச்சாரி ரெண்டு பேரும் பிறருக்காக செய்யக்கூடாது, தன்னை கூட தான் செஞ்சுக்கலாம். அது கிரகஸ்தருக்கு தான் அது உண்டு. அதனால கிரகஸ்தனாகணும். கிரகஸ்தனாகணும்னா என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணிக்கணும், கையில் காசு இல்லை, கன்னியாசிரத்தம் இருக்கேன், அப்படி ஏங்கி தெரிவிச்சிருச்சு. நான் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. நேற்று இதில் மன்னர் மனத்திலே வந்த கவிதையை எழுதி கொடுப்பவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசும் தண்டோரா. நம்ம கிடைச்சா தேவையேன்னு தோணிச்சு. தோணிக்கினா கவிதை தெரியாது எங்க. அப்போ பார்த்தான் சோமசுந்தரா தினம் உனக்கு பூஜை பண்ணுறது ஹெல்ப் பண்ணக்கூடாதான்னு கேட்டான். அவர் பக்தனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தீர்மானிச்சார். அவருக்கு ஆசுதோஷின் சீக்கிரமாக சந்தோஷமாக இருக்கும். அதனால உடனே ஹெல்ப் பண்ணணும்னு முன்னாடி வந்து இருந்தார். கழவர் வேஷத்தில் கிழப்புனவரா யார் வந்தால் முன்னாடி கரெக்டாக வந்துருந்தார். என்ன ஒன்று ஒரு பாட்டு எழுதி கொடுத்தேன். இந்த பாட்டை வளர்ச்சி உள்ளி இதை கொண்டு போய் ராஜசபையில் கூட 1000 கொடுத்துருக்கோம். அந்த பாட்டை எடுத்து ராஜசபைக்கு வந்தான். ராஜசபையில் பாட்டை வாசி கரெக்டாக மன்னன் மனசில் என்ன தோதித்தோ அது அப்படியே பத்தியம் இருந்ததோ திருபதி பாவனி பந்த ஹிருதம் ஆயாமயம் ததகிலாச என் மகேசா அப்படின்னு. இது நீலகணதிக்கு ஸ்லோகம் தான். திருவிளையாடல் புராணங்கிறது ஸ்காந்தத்தில் ஹாலாசிய மகாத்மத்தில் இருக்கு. அந்த ஹாலாசிய மகாத்மத்தில் உள்ள 64 திருவிளையாடல்களை தமிழில் 2 புலவர் தமிழ் புலவர்கள் பாடிந்தார் திருவிளையாடல் புராணம். அதை வச்சு இந்த அப்பைய தீட்சிதருடைய பேரனால் சுவாமி தேசியருக்கு பின்னாடி வந்த நீலகண்ட தீட்சிதர் அற்புதமான ஒரு காவிய இருக்கா சம்ஸ்கிருதத்தில் அந்த வரலாறு அங்கே சொல்கிற ஸ்லோகம். எல்லா மனசுலையும் இருக்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய வல்லமை பெற்ற யோகீஸ்வரனான சிவபெருமான் அவனுக்கு ஒரு கவிதையை எழுதி கொடுத்துட்டாருன்னா ராஜா மனசில் நினைச்ச எழுத்து அப்படியே அதே சொற்கள் அதே எழுத்துக்கள் அதே கருத்து சபையில் வந்து பிரம்மச்சாரி தர்மி வாசித்தான். ராணியினுடைய கூந்தலிலே உள்ள மனம் போன்ற மனத்தை உடைய பூவை எங்கேயாவது பார்த்திருக்கிறாயா வண்டே அப்படின்னு பாடினா அது அரண்டு பேட எடு எப்படி அப்படின்னு கூப்பிட்டான். கையில வந்துடுச்சு, கை கேட்டி எடுத்து நிறுத்து அப்படின்னு. யாருன்னா நக்கியல். அவன் சொன்னான் இந்த பாட்டுக்கு பரிசு கொடுக்கப்படாது, ஏன்னா இது பொருட்குற்றது, தப்பு கிடையாது. அவன் சொல்லி பார்த்தா தப்பு, கொஞ்சம் மார்க்கெட் கழிச்சு இந்த 1000 பொருள் 100 பொருளை கழிச்சு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு கூடுனா அதெல்லாம் கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கிடையாது போட்டுட்டா வந்துட்டான். அழறான் சேவெருமான் கழிக்கிற வந்தான். ஏன்டா அழற, கவிதை படம் கிடைக்கல, ஏன் எழுதுகிற பாட்டை ஒழுங்காக எழுதிடப்படாதான். அந்த பாட்டு திருப்பி அழிச்சுட்டு விடாது. யார் என் பாட்டிலே குறை சொல்லுவான்? அவரே வந்தான் சபைக்கு வந்து நிற்கிறார். கேன குதியா சபாயா அந்தே வாசி மமாயம் அக்ஷிப்தா. யாரு என்னுடைய சிஷ்யனை சபையில குறை சொல்லுது? நான் தான் அப்படின்னு. நீ ஏன் நேர பாட்டு சிஷ்யத்து கொடுத்த நீ வரத்துக்கு என்னம்மா? அது இப்ப இம்மெட்டீரியல், அதை விட்டுடு. என்ன குறை என்றார்? ஆமா குறை இருக்கு, பெரிய குறை. யாருக்காவது தலையில வாசனை அடிக்கலாம், நாத்தம்தான் அடிக்கும். அப்படி இருக்க வாசனை அடிக்குன்னு ஒரு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கற்பனையும் பாண்டிய மண்டல புலவன் பாடி அதை சபையில பரிசு வாங்குறதே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னா. கபதே கபலி பரிமலே கௌரியாக. இப்ப சிவன் எப்படி ஆர்ஜி பண்ணிருக்கோம் சொல்லுங்க. சிவன் கெட்டிக்கார தானே, படித்தவர் தானே, அவர் தான் சொல்லணும். அதை பத்தி எனக்கு தெரியாதியா? இவன் மனசுல என்ன நினைச்சிருக்கானோ அத்தை பாட்டாயிருந்தா 1000 பொருள், உங்க ராஜா மனசுல நினைச்சதும் பாட்டாயிருந்தா கொடுத்து போயிட்டானே. டேர்ம்ஸ் தானே, டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன், வேற டேர்ம்ஸ் ரெஃபரன்ஸ் என்ன அதுதானே அப்படின்னு ஆர்ஜி பண்ணணும் கேச. ஆனா ராஜா என்ன பண்ணிருக்கணும்? என் மனசுல தோணுதை தோணாய 1000 பொருள் எடுத்துருமோனு சொல்லணும். ஆனா ராஜா பெரியாள், தம் மனசுல தப்பா தோணி திருக்கிண்டல் பட போறான்னு பேசாம இருக்கணும் அவங்கிட்டான். ஆகையினால பரமசிவன் கோச்சிட்டு கேட்டார், இதெல்லாம் உங்க மனிதர் பெண்களுக்கு தேவலோகத்து பெண்களுக்கு தேவையில்லாருன்னு கேட்டார். அங்கேயும் அப்படித்தான், அவன் விடல, அங்கேயும் அப்படித்தான். இதெல்லாம் பிராகிருதமான சரீரம் தானே சுவாமி. நான் தன் சுவாமி ஜெயசி கேட்கிறார், துணி மேல குறையா நம்ம மேல குறையான்னு கேட்டார். நம்ம உடம்புல தோஷமா துணியில தோஷமானு கேட்டார். தாத்பரி சொல்லிருக்கேன், என்ன திடீர்னு கேட்கிறீங்கன்னா, துணியை நல்லா கடையில மடிச்சு வரைக்கும் நல்லா இருக்கு, நாங்க உடுத்தின பிறந்த தானே நாள் ஆரம்பிச்சுருக்கு, இல்லை நம்ம கிட்டதான் தோஷம் இருக்கு அப்படிலாம் சொல்லி பார்த்தாலும் சரீரத்தில் கொஞ்சம் வெறுப்பு வருமோன்னு பார்க்குறாரு சுவாமி. நாம அப்படிலாம் விடுறதா இல்லை, அதெல்லாம் நம்ம நாள் கவனம் நினைக்கிறேன். அந்த மாதிரி இவனா அந்த தேவலோகத்து பெண்களுக்கும் கூந்தல்ல இயற்கையான வாசனை கிடையாது. அவங்கள சொன்ன உடனே விட்டுட்டு வர வேண்டியதாரு. குபேரனை கூட்ட 1000 பொருள் கொடுத்து சொல்லிட்டா தீர்ந்து போச்சு கதை. விடலை மீனாட்சி, இது ரொம்ப ரொம்ப இவ சப்ஜெக்டிவ் கொஸ்டின். இவாத்து மனைவி சேர்த்து 2 செலவு எடுத்துருக்கேன். மீனாட்சிக்கு நான் கிரமதே கபலி பரி மலே கௌரியாக அங்கேயும் அப்படிதான். அப்புறம் கோச்சிருந்தா நெற்றிக்கண்ணை திறந்தா, நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமேன்னா எல்லாம் போயிட்டு முடிஞ்சு போச்சு வச்சுக்கோங்க. அந்த கதை அப்புறம் நமக்கு வேண்டியதில்லை, நமக்கு இது வரைக்கும் தெரியணும். இது முடிஞ்ச அப்புறம் தேவாலயத்து லேடிஸ் கிளப்ல மீட்டிங். யார் லேடிஸ் கிளப்ல? லட்சுமி தேவி எழுந்திருக்கா, சரஸ்வதி வந்திருக்கா, பார்வதி உட்காந்துருக்கா, பூமி தேவி இருக்கா. அப்போ பார்வதி வருத்தப்பட்டா, இங்கிதமே தெரியாத மனுஷனை கல்யாணத்துக்கு கஷ்டப்படும். எத்தையோ கழுதை எழுதி கொடுத்தா போச்சு, தப்புன்னா தானே எங்கேயாவது பணத்தை என்கிட்ட கேட்டால் கொடுக்க மாட்டேன்னா, அல்ல லட்சுமி தேவிக்கெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன்னா, அதை விட்டு விட்டு தானே பாட்டு எழுதுறேன் போய் அதில் எவனோத்தன் தப்பு சொன்னால் அதுக்கு கோபிச்சுட்டு என் மனைவி மக்குந்தலையும் மாசனை கிடையாதான்னு கேட்டால் ஆமான்ட்டான். நீ தெரியமாடா ஒன்று திருப்பி கேட்க தெரியல, இப்படி ஆயிடுச்சு, நம்ம பேரே கெட்டு போயிட்டு வராது அப்படின்னு வருத்தப்பட்டான். அப்போ பூமி தேவி சொன்னால், கவலைப்படாத, சரி பண்ணு. எப்படி சரி பண்ண போகிறேன்? எந்த பாண்டிய நாட்டில் ஒரு தமிழ் புலவன் பெண்மணிக்கு கூந்தல் இயற்கையாக மனம் கிடையாதுன்னு சொன்னாலும் அந்த பாண்டிய நாட்டிலேயே நான் அவதரித்து எந்த பெருமான் சர்வகந்தன்னு பேர் பெற்றுட்டானோ அந்த பெருமான் என் மாலைக்கே அசையும்படியாக பண்ணேன். எம் சர்வகந்த இது சாதரமுத்வகந்தி துங்கை ரகுத்ரி மகிர ஸ்வயமுத்தமங்கை. எம் சர்வகந்த இது சாதரமுத்வகந்தி தோபித்வதீய குடிலாலிகமாஸ்தாயம். எம்பெருமா அவரு சர்வகந்தம் வேறு சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலாந்தி சாந்த உபாசீதாத கவித்ருதமய புருஷோ யதாக்கிருதஸ்மின் லோகே பவதி ததா இத பிரேத்திய பவதி சக்ரதும் குருவீத மனோமய பிராணசரீரோ பாரூப சத்யசங்கல்ப ஆகாஷாத்மா சர்வகர்மா சர்வகந்த சர்வரச சர்வவிதமப்யாத்தோ வாக்கியனோதரகாம் அப்படின்னு சாந்திஜியன் சொல்றார். சாந்தோகன் இடத்துல எம்பெருமானை சொல்லும்போது சர்வகந்தன் உலகத்தில் உள்ள அனைத்து நறுமணங்களும் அவர் திருமேனியில உண்டுங்கிறார். பகவானுக்கு திருமேனி இல்லை அப்படின்னு உபநிஷத் சொல்றது அப்படின்னு எழுதுறாரு சிவபிரகாஷ் காஜர். கேட்கிறாரு, வாசனை உடம்புக்குண்டா ஆத்மாவுக்குண்டா? அதனால் இது வந்து எம்பெருமான் திவ்யமங்கல விக்கிரகத்தை உபனிஷத் சொல்ற கட்டம் எழுதுறாங்க நடத்து சர்வகந்தா. அப்புறம் உடம்புக்கு தானே டியோட்ரன் போட்டுக்கிறா, எல்லாரும் ஆத்மாவுக்கு என்ன டியோட்ரன் போடுறா? போட முடியாது, உள்ளன்னா இருக்கு. இதுக்கு தான் வாசனை போட்டுக்கலாம், போட்டுக்கலாம், செஞ்சு போட்டுக்கலாம். இது இதுவே இல்லாமல் வாசனை வீசக்கூடிய திருவேணி அப்படின்னு இதெல்லாம் ரூப குணங்களை சொல்லக்கூடிய கட்டம் வியாக்கியானங்கள். சர்வகந்த சர்வரசகா சர்வமித அபியாத்தோ வாக்கியநாதரா, அப்பேற்பட்ட எம்பெருமான் அப்படி சர்வரசம் சர்வகந்தனான எம்பெருமான் ஆண்டாளுடைய தலையில சூடின பூவில் தான் வாசனை இருக்குன்னா தலையிலிருந்து பூக்கு வாசனை போச்சு. ஆக வாசமர் உங்களால் ஆட்சியர் அப்படின்னு ஆண்டாள் அதையும் மனசில் நினைச்சு சொன்னாங்க.